நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டம், விவசாயிகளுக்கு விலையுறுதி ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவை என்ற சட்ட முன்வரைவுகள் இந்திய மத்திய அமைச்சரவையால் இந்த வருடம் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது. மக்களவையில் செப்டம்பர் 17 நாளும் மாநிலங்களவையில் செப்டம்பர் 20 நாளும் ஒப்புதல் வழங்கப்பட்டு இவை சட்டமாக்கப்பட்டுள்ளன. முன்னதாக விவசாய வர்த்தகத்தை குறிப்பிட்ட சில சந்தைகளில் மட்டுமே நடத்த முடியும். இப்போது பண்ணை வாயில்கள், தொழிற்சாலை வளாகங்கள், கிடங்குகள், களஞ்சியம் மற்றும் குளிர் களஞ்சியங்கள் போன்ற வெளிப்புற வர்த்தக பகுதிகளிலும் விவசாய பொருட்களை வர்த்தகம் செய்ய சட்டம் அனுமதிக்கிறது. விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு விலையை உறுதிப்படுத்தி விவசாயிகளை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது என்று இந்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது. வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதால் மாநில எல்லைகளை தாண்டி விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை இந்தியா முழுவதும் எந்த வியாபாரியிடமும் விற்கலாம் என்று அரசு சொல்கிறது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் குறித்த சட்டமும் திருத்தப்பட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், உணவு தானியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டமாற்றம் குறித்த செய்திகள் வெளியே வர ஆரம்பித்த ஆகஸ்ட் மாதத்தில் இதனை எதிர்த்து பஞ்சாப் மாநிலத்தில் சிறிது சிறிதாக நடக்க ஆரம்பித்த போராட்டங்கள் தற்போது பஞ்சாப், ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து பெரும்பாலான மக்கள் கலந்து கொள்ளும் ஒரு பாரிய போராட்டமாக மாறியிருக்கிறது. இந்த மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அல்லது MSP சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். டீசல் என்ற எரிபொருளின் விலையை பாதியாக குறைக்க வேண்டும். காற்றின் தரம் குறித்த ஆணையத்தின் எல்லை நீக்கப்பட வேண்டும். விவசாயிகள் மீதான தேசிய ஆணையத்தின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பவர்களது அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். மின்சாரம் குறித்த திருத்தச் சட்டம் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் இவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டம் குறித்து தமிழ் எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளரும் பசுமை நடை என்ற பயணத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருபவரும் விவசாயிகளுக்காக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருபவரான முத்துகிருஷ்ணன் இவ்வாறு சொல்கிறார்.
அவர்கள் அவரவர் மாநில எல்லைக்குள் போராடி பார்த்து நடக்கவில்லை என்பதால இன்னைக்கு எல்லோரும் டெல்லியினுடைய எல்லைக்கு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசமே திரண்டு வெஸ்டர்ன் யூபி அங்க வந்து நொய்டா பார்டர்ல உட்கார்ந்துருக்கு. இப்ப ராஜஸ்தானிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் கிளம்பி ஜெய்ப்பூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது டெல்லியை நோக்கி. ராஜஸ்தான் வழியாக வரக்கூடிய ஒட்டுமொத்த பாதைகளும் அநேகமா நாளையோடு மூடப்படும். இந்த போராட்டம் என்பது சுதந்திர இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு போராட்டமாக நான் பார்க்கிறேன். இப்படியான ஒரு அணி திரட்டலை நான் வந்து இதுவரை பார்த்ததில்லை. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் எல்லோருமே 4 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்கான உணவு பொருட்களோடு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு போராட்டம் எனக்கு உலக வரலாற்றில் நிகழ்ந்திருக்குமா என்று நான் தெரியவில்லை. அப்ப இன்னைக்கு அவங்க வந்து மிக உறுதியாக இருக்காங்க, நிச்சயமாக இந்த கான்ட்ராக்சுவல் ஃபார்மிங்குள்ள நாங்க போய் இந்த இவங்க கிட்ட மாட்ட முடியாது. ஏனென்றால் விவசாயிகளுக்கு இந்த உலகத்தினுடைய நடப்பு தெரியுது.
ஆனால் மற்ற துறைகள் வளர்ந்திருக்கும் கடந்த 70 வருடங்களில் விவசாயத்துறை வீழ்ச்சி கண்டுள்ளமையால் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் அதனால்தான் இந்த சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்றும் கூறுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி.
1950 மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வேளாண் துறையை சார்ந்து, ஆனால் தற்போது அது 16 விழுக்காடாக இருக்கு. காரணம் என்னவென்றால் தொழில்நுட்பங்கள் இல்லை, கட்டமைப்புகள் இல்லை, உடல்நிலைகள் இதையெல்லாம் குறைந்ததுதான். ஆனால் மாறாக தொழில்துறையும் சேவைத்துறையிலும் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல் இவையெல்லாம் அதிகமாக இருந்தன. இன்றைக்கும் வேளாண் துறையில கிட்டத்தட்ட 52% மக்கள் சார்ந்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை எப்படி சரி செய்ய முடியும்? மற்ற தொழில்களில் லாபம் வருவது போல வேளாண் துறையில லாபம் பெறாத போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தைப்படுத்துதல், முதலீடு, கட்டமைப்புகளை பெருக்குவது இந்த சட்டங்கள் தான் வழிவகுக்கும். அதனால்தான் நாம் இது சரியானது என்று சொல்ல.
MSP என்ற குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான செயற்பாடு என்ற கருத்தை எதிர்க்கிறார் நாராயணன். பாஜக ஆட்சியில் அதிகப்படியான விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் என்கிறார் அவர்.
குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக இருந்ததா என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளாரா? இல்ல, சட்டமாக இருந்தது இல்லை. மேலும் 2001 காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது 2 லட்சம் கோடி ரூபாய் தான் குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது 2014 வரையிலான பாஜக அரசு 7 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்தபட்ச ஆதார விலையில் பெற்றதோடு 17 பொருட்கள் குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதே போல இந்தியாவுடைய மொத்த வேளாண் உற்பத்தியில 8% மட்டும்தான் இதற்கு முன்னர் ஆட்சியில கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது 25-35% வரை ஆட்சியில கொள்முதல் செய்யப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குறைந்தபட்ச ஆதார விலையில் விற்காத பொருட்கள் விற்காத விவசாயிகள் தனியாரிடம் 30% கொள்ளலாம் சட்டத்தை நாம் உருவாக்கி அதிலும் குறிப்பாக ஒரு சரத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறோம் என்னவென்றால் ஒரு உறுதியான விலையை கொடுக்க வேண்டும். அதாவது கேரண்டட் பிரைஸ் என்பது அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஒரே நாடு ஒரே சட்டம் என்று எல்லாவற்றையும் ஹோமோஜனைஸ், ஒரே விதமாக மாற்ற முனையும் அரசின் இன்னொரு செயற்பாடுதான் இது என்று கூறும் முத்துகிருஷ்ணன், விவசாயிகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பாரிய நிறுவனங்கள் மாநில வேறுபாடின்றி ஒரே ஒப்பந்தத்தை மேற்கொள்ள புதிய சட்டம் வழி வகுக்கிறது என்கிறார்.
விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரியான பயிர்களை எந்த காலத்தில் விதைக்க வேண்டும், அந்த பயிர்களை தேர்வு செய்வதில் கூட நிறைய குழப்பங்கள் இருந்தது. இன்றைக்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இனி இந்த பயிர்களை எந்த நிறுவனத்திடம் விற்கப் போகிறோமோ அவர்களிடம் ஒப்பந்தம் செய்துவிட்டு தான் இந்த பயிர்களை வளர்க்க முடியும். ஏற்கனவே இந்தியாவில் நிறைய ஜெனட்டிக்லி மாடிஃபைடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் வந்துகிட்டு இருக்கு. விதை நெல் விவசாயியால் வைக்க முடியாது, அந்த விதை நெல் யாரோ கம்பெனிக்கு சொந்தம் என்கிற அளவில் இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி இந்த ஒப்பந்த அடிப்படையிலான விவசாயம் தான் இனி இந்தியாவில் நடைமுறைக்கு வரும். அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டால்தான் அந்த விவசாயத்தை அவர்கள் செய்ய முடியும்.
இதற்கு ஒரு உதாரணத்தையும் எடுத்து சொல்கிறார் முத்துகிருஷ்ணன்.
இந்த மாதிரியான பெரிய கார்பரேஷன்ஸ் எங்கெல்லாம் போய் ஃபார்மிங் பண்ணாங்களோ அந்த ஹிஸ்டரியை தான் நாம் எடுத்து பார்க்க வேண்டும். வெனிலா வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். வெனிலா என்பது மிகப்பெரிய டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெரி 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 காஸ்ட்லியான ஒரு விஷயம். வெனிலா செடிகள் எல்லாம் தென் அமெரிக்காவிலே விளைந்து வந்த செடிகள், அங்கே வந்து கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு ஃப்ராஸ்ட் ஏற்பட்டு அந்த வெனிலா செடிகள் எல்லாம் கருகி போய் 2 ஆண்டுகள் பனியில் வெனிலா காய்க்காத பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்து உலகம் முழுக்க ஆய்வு செஞ்சாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டை தேர்வு செஞ்சாங்க. வயநாட்டில் வந்து அவர்கள் வெனிலா ஃபார்மிங்கை ஊக்குவிச்சாங்க. ஏறக்குறைய அந்த மலையே வெனிலாவை ஒப்பந்த சாகுபடி செய்ய தொடங்கியது. தொடங்கிய முதல் 2-3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் ஒரு கிலோ கொடுத்தாங்க வெனிலாவுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுமே வயநாட்டில் தங்கம் விளைகிறதுன்னு போட்டாங்க. தங்கம் விளைந்து கொண்டிருக்கிறது வயநாட்டில், 4000 ரூபாய் கிலோ, எல்லோரும் அந்த விவசாயத்தை நோக்கி போங்கன்னு பத்திரிகைகள் உண்டி தள்ளியது. 3 ஆண்டுகள் கூட அவருக்கு அந்த விலை கிடைத்திருக்கிறார். 3வது ஆண்டு வயநாட்டை போலவே அவர்கள் மொசாம்பிக்கிலும் உலகத்தின் 3 பிற பகுதிகளிலும் வெனிலாவை இது போல் பயிரிட்டு எல்லா இடத்திலிருந்தும் வெனிலா சந்தைக்கு வந்தவுடன் 4000 ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்தவர்கள், எங்களுக்கு நிறைய வெனிலா வந்துருச்சு சந்தைக்கு, இனி எங்களால் இந்த விலையை தர முடியாது என்று வெறும் இந்திய ரூபாய்க்கு 68 ரூபாய் கிலோவுக்கு வெனிலா வாங்கினாங்க. அத்தோடு வெனிலா என்பது அந்த மலையில் அழிந்து அந்த விவசாயிகளும் கடன் பட்டாங்க. அப்ப கான்ட்ராக்சுவல் ஃபார்மிங் நைஜீரியால, ஆப்பிரிக்கால, கென்யால, பிரேசில்ல, உலகம் முழுக்க கான்ட்ராக்சுவல் ஃபார்மிங் எதை செய்திருக்கிறது என்று ஒரு எழுத்தாளராக என்னால் 1 மணி நேரம் உதாரணங்களோடு வருடம் வாரியாக டேட்டாவோடு பேச முடியும். என்னை பொறுத்தவரை இது பிளாக் அண்ட் ஒயிட். இங்கே நான் மக்களின் பக்கம் தான் நிற்பேன் என்றால் இவர்களினுடைய விளைபொருள் வந்து நிற்கதி ஆயிடுவாங்க. இவங்க இன்னைக்கே நம்ம பாக்குறோம் பல நேரங்களில் தக்காளி 1 ரூபாய் கிலோ கொண்டுருது, விவசாயிகள் அதை கொட்டிட்டு போறதை நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கிரெடிட் சிஸ்டம் எல்லாமே ஏற்கனவே பலகீனமாக்கப்பட்டு விட்டது. முழுக்க முழுக்க கந்து வட்டிக்காரர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இங்கே இருந்த ஃப்ரெண்ட்லி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டாச்சு. அப்ப இன்னைக்கு விவசாயிகள் ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிறார்கள். விவசாயிகளினுடைய கஷ்டம், உலகம் முழுக்க விவசாயத்துக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதோட இணைத்து தான் நாம் இந்த இன்னும் படுமோசமாக இருக்கக்கூடிய இந்திய சூழலில் இருக்கக்கூடிய கடைக்கோடி விவசாயியினுடைய மனசாட்சியைத்தான் நான் ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இந்திய வேளாண் சட்டம் குறித்த ஒரு விவரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்த சாகுபடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்யும் போது பாரிய நிறுவனங்கள் பொருட்களை பதுக்கி வைத்துவிட்டு விலை ஏறிய பின்னர் அதிக விலைக்கு விற்க முடியும் என்றும் அதற்கு அத்தியாவசிய பொருட்கள் குறித்த சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் இடம் கொடுக்கிறது என்றும் முத்துகிருஷ்ணன் சொல்கிறார்.
கார்ப்பரேட்டுகள் இந்த உணவு தானியங்களை வந்து கொள்முதல் செய்து மிகப்பெரிய கிட்டங்கிகளில் நீண்ட காலம் பதுக்கி வைக்கலாம், சந்தையில் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கலாம், சந்தையில் ஒரு விலையேற்றத்தை உருவாக்கலாம். இப்படி நெடுங்காலம் இவர்கள் பதுக்கி வைக்க இயலாது. ஏனென்றால் இந்தியாவிலே அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்று ஒரு சட்டம் இங்கே இருந்தது. அந்த சட்டத்தின்படி ஹோர்டிங், தானியங்களையும் இதையும் ஒரு இடத்தில் தேவை இருக்கும் போது பதுக்கி வைப்பது என்பது ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டது. இனி இந்த பொருட்கள் எதுவும் அத்தியாவசிய பொருட்களே இல்லை, எசென்சியல் காமோடிட்டிஸ் ஆக்டின் கீழ் உணவு தானியங்கள் வராது என்று இந்த சட்டம் இந்த கிரிமினல் குற்றத்தை வந்து தள்ளுபடி செய்துவிட்டது. அதனால் இனி இந்த பெருந்தொழிலில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் உணவு தானியங்களை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பதுக்கலாம், ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தலாம், விலை ஏற்றத்தை ஏற்படுத்தலாம், எல்லாமே செய்யலாம். இந்த சட்டத்திற்குள் தலையாய விஷயங்களாக இருக்கிறது.
இந்த சட்ட மாற்றங்களின் பின்னர் ஒப்பந்தங்களில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அரசு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை என்பது வேதனை தருகிறது என்கிறார் முத்துகிருஷ்ணன்.
இந்த ஒப்பந்தங்கள் வேலை செய்யவில்லை என்றால், இந்த ஒப்பந்தங்களில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்தால், இது தொடர்பான எந்த சூட்டோ ப்ராசிக்யூஷனோ லீகல் ப்ரொசீடிங்ஸோ மத்திய மாநில அரசினுடைய எந்த அதிகாரி அரசு வந்து இதிலிருந்து தன்னை முற்றாக விலக்கி வைத்துக் கொள்கிறது. அதே போல வந்து இந்த கான்ட்ராக்ட் நிறுவனங்களினுடைய இந்த கார்பரேஷன்ஸினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய எவர் மீதும் நீங்கள் இங்கே நீதிமன்றத்துக்கே செல்ல முடியாது. ஒரு விவசாயி இந்த ஒப்பந்தம் வேலை செய்யவில்லை என்றால், உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு பருப்பு நான் விளைவிக்கிறேன், எனக்கு 90 ரூபாய் கிலோ இந்த பருப்பை அவர் அறுவடை செய்யும் போது எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நான் அறுவடை செய்து வைத்திருக்கக்கூடிய நேரம் அவர் எனக்கு வெறும் 10 ரூபாயை கொடுக்குறார். சந்தையில நிறைய பருப்பு வந்துருச்சுங்க, வெறும் 10 ரூபாய் தான் உங்களுக்கு தர முடியும், உங்களோட நான் 90 ரூபாய் ஒப்பந்தம் போட்டாலும் நீங்கள் இந்த 10 ரூபாயை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்படியான நேரத்தில் ஒரு விவசாயியால் இந்த அரசு மீதோ கார்பரேட் நிறுவனத்தின் மீதோ இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டவர் மீதோ ஒரு விவசாயியால் நீதிமன்றத்துக்கே செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. உலகம் முழுவதிலுமே எங்கேயும் இப்படி ஒரு சட்டம் ஒரு முதலாளிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் சாதகமாக கார்பரேஷன் சாதகமாக மனசாட்சியே இல்லாமல் இயற்றப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்.
இது ஒரு தவறான குற்றச்சாட்டு என்கிறார் நாராயணன்.
இதுவும் ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏனென்றால் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் ஒப்பந்தங்கள் அந்தந்த மாநில மொழிகளில் இருக்க வேண்டும் என்று இதுல தெளிவாக சொல்லப்பட்டது. இரண்டாவது, ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கான தீர்வு மையத்தை ஏற்படுத்தி அதுல உடனடியாக சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதிகாரியிடத்தில் எடுத்து சொல்லலாம். அதிலும் தீர்வு எட்டப்படவில்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலிருந்து குழுவிடம் எடுத்து செல்லலாம் என்று மூன்று நிலையில விவசாயிகள் முறையிடலாம், வழக்காக எடுத்து செல்லலாம் என்று கூறப்பட்டிருந்தது. 30 நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்படி இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் செல்வதற்கு யாருக்குமே தடை இல்லை. ஆனாலும் எதிர்கட்சிகளும் இடைத்தரகர்களும் வேண்டும் என்றே இந்த தவறான வதந்தியை வருகிறார்கள்.
சட்டத்தில் உள்ள சில வரிகளை சுட்டிக்காட்டி நாராயணன் சொல்வதை முற்றாக மறுக்கிறார் முத்துகிருஷ்ணன்.
இதை மாறி மாறி பேசுவது தீர்வல்ல. அதற்கு பதிலாக என்னால் அந்த சட்டத்தை உங்களுக்கு அந்த 2-3 வரிகளையே சொல்ல முடியும். அந்த வரிகள் என்ன சொல்கிறது என்றால், நோ சூட் நோ ப்ராசிக்யூஷன் ஆர் அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் லை அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் டு எனி திங் கார்பரேஷன்ஸ் இன் பிராக்கெட்ஸ் ஆர் எனி ஆஃப் தி பர்சன் இன் ரெஸ்பெக்ட் டு எனி திங் விச் இஸ் டன் இன் குட் ஃபெய்த் ஆர் இன்டென்ட் டு பி டன் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் நோ சிவில் கோர்ட் ஷால் ஹாவ் ஜூரிஸ்டிக்ஷன் டு என்டர்டெயின் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் in respect to any matter concerned with this law sulu satta nirbunargalidam dhaan idai kekka vendam satta telivaga solrudhu satta idarku ediraga எந்த சிவில் நீதிமன்றமும் எந்த வழக்கையும் அது என்டர்டெயின் பண்ணாது, அது 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 ஊக்குவிக்காது, அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னே சொல்லிடுச்சு.
அது தவிர இந்த சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட முன்னர் சம்பந்தப்பட்டவர்களின் கருத்து எந்த மட்டத்திலும் பரப்படவில்லை என்று பாரிய குற்றச்சாட்டு இந்திய அரசின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை கடுமையாக எதிர்க்கிறார் நாராயணன்.
தவறாக சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, நம்முடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாம் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் கொண்டு வருவோம் என்று தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்.
அப்படி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தால் கூட சட்டத்தை எழுந்தமானமாக மாற்றுவது சரிதானா என்று கேள்வி எழுப்புகிறார் முத்துகிருஷ்ணன்.
என்னுடைய நாலேஜ்ல இது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த ஃபார்ம்ல இருக்கா என்பது எனக்கு இப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இன்னொன்று, அப்படி அவர்கள் தேர்தல் அறிக்கையில நிறைய சொல்லியிருக்காங்க, இந்தியாவினுடைய அரசியல் எப்படி சட்டத்தையே மாற்றுவோம் சொல்லியிருக்காங்க, அதுக்காக அவங்க மாற்ற முடியுமா? இந்த டெமோக்ரஸி என்பது வி தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் தான், இது வந்து மக்களுக்கானது தான். இந்தியா என்பது ஒரு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட விவசாயிகளினுடைய, இன்றைக்கும் இந்தியாவினுடைய 60-70% பேர் வேளாண்மையில் தான் ஈடுபடுகிறார்கள். வேளாண்மை என்பது ஏறக்குறைய இந்தியாவினுடைய GDP சமபாதியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில். அது இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி. அது இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய ஒர்க் போர்ஸ், ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க் போர்ஸ் ஈடுபடக்கூடிய இந்த வேளாண்மைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
விவசாயிகளை காப்பாற்றாமல் தனி நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு நடக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார் முத்துகிருஷ்ணன்.
உலகத்தினுடைய பல பெரிய நாடுகளில விவசாயிகள் இன்னைக்கு விவசாயத்துல ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாம் 20% வரை இன்னைக்கு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவு லெவல் அது வெறும் 7% இருக்கு. அப்ப இன்றைக்கு நாம் விவசாயிகளை வளர்க்க வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய, அவங்க பயிருக்கு காப்பீடு தரக்கூடிய, அவங்களுக்கு கூடுதலான தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய, அப்படி இன்னைக்கு விவசாயிகளை எம்பவர் பண்ண வேண்டியதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவையை தவிர, இன்றைக்கு BJP என்கிற ஒரு கட்சிக்கு அதிகபட்சமாக நிதி கொடுக்கக்கூடிய இந்தியாவினுடைய 2 பெரும் முதலாளிகளுக்கு சேவை செய்வது அல்ல. இன்றைக்கு அப்படி சேவை செய்வதுதான் எங்கள் கடமை என்று பாஜக வந்து அதை வெளிப்படையாக தேர்தலில் சொல்லணும். அவங்க வந்து சொல்லணும், நாங்க அம்பானி அதானி என்ற இருவருக்காக வேலை பார்க்கத்தான் கடமை பெற்றிருக்கோம், மக்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்ய இந்த இடத்துக்கு வரவில்லை என்று சொல்லணும். அப்ப தே ஆர் பிளேயிங் வித் தி வேர்ட்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்தியாவினுடைய பெரும்பகுதி ஜனங்கள் இன்றைக்கும் கல்வி அறிவு கற்காத பாமரர்கள் என்றால் அவர்களுக்காகவும் சேர்த்து சிந்திக்க வேண்டியது, வேலை செய்ய வேண்டியதுதான் நம் வேலையை தவிர அவர்களை ஏமாற்றுவதும் அவர்களை ஒரு படு பாதாள குழிக்குள் தள்ளுவதும் நம் வேலையாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இந்திய வேளாண் சட்டம் குறித்த ஒரு விவரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சட்ட மாற்றங்கள் நீண்ட நாட்களாக ஆலோசிக்கப்பட்டுத்தான் கொண்டு வரப்பட்டன என்று தெளிவுபடுத்தினார் நாராயணன்.
திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக 2003 August 15 வேளாண் துறை குறித்து பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கு ஒரு குழுவை அமைப்போம் என்றும் வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையில தான் 2004 காங்கிரஸ் அரசு எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ் குழுவை அமைப்பு. அவருடைய பரிந்துரையில பல்வேறு விஷயம் இந்தியா முழுவதும் பல்வேறு விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்துதான் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில நாம அனைத்து மக்களிடமும் கலந்து ஆலோசித்துதான் இந்த பரிந்துரைகளை கூடிய சட்டங்கள் தான் இவை என்பதை தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்.
அதனை முற்றாக மறுக்கிறார் முத்துகிருஷ்ணன்.
2004-2005 காலகட்டங்களிலே எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் தலைமையிலான அந்த பாராளுமன்ற நிலைக்குழு 5 அறிக்கைகளை தாக்கல் செய்தது. ஏறக்குறைய 2004-2006 5 அறிக்கைகள் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2006-2014 வரை 8 காங்கிரஸ் கட்சி அந்த அறிக்கையை பரிசீலனை கூட எடுத்துக்கொள்ளவில்லை. மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 6 அவரும் அந்த அறிக்கையை தொட்டு கூட பார்க்கவில்லை. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்பது இன்ஸ்பிரிட் எம் எஸ் சுவாமிநாதன் குழு கொடுத்த பரிந்துரைகளுக்கு நேர் எதிர் திசையில் செல்லக்கூடிய பரிந்துரைகளாக இருக்கு. அந்த பரிந்துரைகளிலே நமக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பரிந்துரைகளே நாம் விவாதிக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் அந்த பரிந்துரையை சிறு கோடாக மாற்றிவிட்டு இன்றைக்கு அதற்கு பக்கத்தில் பெரிய கோட்டை காங்கிரஸ் போட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கும் அந்த எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இன்ஸ்பிரிட் இந்த பாராளுமன்றத்தால் விவாதிக்கப்படவில்லை, அது ஜாயிண்ட் கமிட்டியால விவாதிக்கப்படவில்லை. மாறாக அந்த அறிக்கையை முற்றாக டைல்யூட் பண்ணி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஃப்ரெண்ட்லி பில் ஆகத்தான் இன்றைக்கு இந்த பில் வந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன்.
இந்த விவசாயிகள் போராட்டத்தை இந்திய ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்கின்றன என்று ஆதங்கப்படுகிறார் முத்துகிருஷ்ணன்.
வெறும் இண்டிவிஜுவல்ஸ் தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை கவர் பண்ணி சோசியல் மீடியாலையும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் பல்வேறு சமூக ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்தியாவினுடைய மிகப்பெரும் ஊடகங்களாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இந்த செய்திகளை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய பல்வேறு நாளிதழ்களில் ஒரு நாளிதழ்களும் ஒரு நடுப்பக்க கட்டுரை இதுவரை வரல இந்த போராட்டத்தை பத்தி, ஏன் போராடுகிறார்கள் என்றதை பத்தி. மாறாக இன்றைக்கு இந்த பத்திரிகைகள் எல்லாம் எது வருகிறது என்றால் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி செய்திகள் வருகிறது. இவர்கள் காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தீவிரவாதிகள் இந்த போராட்டத்துக்குள் ஊடுருவி விட்டார்கள், மாவோயிஸ்டுகள் இந்த போராட்டத்தில் ஊடுருவி விட்டார்கள், நக்சலைட்டுகள் இந்த போராட்டத்தில் என தொடர்ந்து இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர, இன்ஸ்பிரிட் இந்த விவசாயிகள் எதை என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியும். ஏறக்குறைய 5 சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிச்சிருக்கு. ஏனென்றால் அரசு என்பது ஒரு ஐ வாஷ், ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தையை நடத்துகிறதே தவிர இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்களிடம் அவர்கள் வந்து காது கொடுத்து அதை கேட்கவே இல்லை. அவர்களை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்பதை தவிர ஒரு இரும்பு கரத்தோட சொல்றாங்க. ஏறக்குறைய இன்றைக்கு டெல்லியில நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த டெல்லியினுடைய எல்லையில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய போர் காலத்தில் எப்படி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குமோ அப்படி குவிக்கப்பட்டிருக்கு ராணுவம். சாலைகள் தோண்டப்பட்டிருக்கு. இந்திய ஜனங்கள், இந்திய குடிமகன்கள் போராடிட்டு இருக்காங்க. இவங்க நான்கு வழி சாலைகள் எல்லாம் பெரிய போர்க்கால மாதிரி ட்ரெஞ்ச் வெட்டி வச்சிருக்காங்க ரோடுகள். அப்ப இன்னைக்கு இவர்கள் போராடும் மக்களை மதிக்கவே தயாராக இல்லை, அவர்களை சமமான குடிமக்களாக நடத்த தயாராக இல்லை என்கிற, அப்புறம் அவர்களுடைய கஷ்டங்களை இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கவும் இன்றைக்கும் தயாராக இல்லை என்பதுதான் நமக்கு இந்த சட்டம் யாருக்கானது என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நான் நினைக்கிறேன்.
தமிழக விவசாயிகள் கடந்த வருடம் செய்த போராட்டத்தை நினைவுபடுத்தும் முத்துக்கிருஷ்ணன், இந்த போராட்டம் பல மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களில் தொடர்கிறது என்கிறார்.
விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழக விவசாயிகள் டெல்லிக்கு போனது ஒரு புறம் என்றால், மறுபுறம் நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா 40,000 ட்ரைபல் ஃபார்மர்ஸ் வந்து மகாராஷ்டிரா முழுவதிலிருந்து நடந்தே போனாங்க மும்பைக்கு. ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் வரை நடந்து போய் மும்பையில் இருக்கக்கூடிய ஆசார் மைதானத்தில் திரண்டார்கள், மேற்கு வங்கத்தில் திரண்டிருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதிலுமே இன்னைக்கு விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க. நம்ம முதல்ல அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகமயத்துக்கு பின்பு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் வந்த பின்பு, இந்தியால சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட ஏராளமான ட்ரயல் ஃபார்மிங் காட்டன்ல பண்ணதுல வந்து இன்னைக்கு விதர்பா என்கிற மகாராஷ்டிராவினுடைய ஒரு விதர்பா என்கிற ஒரு பகுதியில், ஒரு சிறு பகுதியில், 4 மாவட்டங்களில் மட்டும் 10 லட்சம் பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதை பற்றி நான் தொடர்ந்து என்னுடைய விவாதங்கள்ல பேசி வர்றேன். என்னுடைய எழுத்துக்கள்ல அந்த விதர்பாவை பற்றி எழுதி வருகிறேன். அப்ப ஒரு நாட்டில் இன்றைக்கு விவசாயி அங்க விதர்பாவில் நடந்த தற்கொலை இன்று தஞ்சைக்கு வந்து விட்டது, பஞ்சாபுக்கு போயிடுச்சு. அப்ப கடந்த 10-15 வருஷமாக ஒரு 15 லட்சம் பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. விவசாயிகள் கடன் பட்டு சாகுறாங்க. அப்ப விவசாயம் பொய்த்து கொண்டிருக்கு, அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு 15 லட்சம் என்பது ஒரு 1.5 மில்லியன் சூசைட்ஸ் என்பதை பார்த்து ஒரு அரசு எப்படி பதற வேண்டும். ஆனால் இங்கே இந்திய சூழலை பொறுத்தவரை அது காங்கிரஸாக இருக்கலாம், அது பாஜகவாக இருக்கலாம், இருவருக்குமே இந்த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் தி ஸ்டேட் என்பதில் தான் அக்கறை இருக்கு. அவர்களை பொறுத்தவரை இந்திய அரசை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக, மக்களுக்கான சௌகரியங்களை ஏற்படுத்தி தர்ற மக்களாட்சியாக இல்லாமல் இன்னைக்கு அது ஒரு கார்பரேட்ஸுக்கு வெல்ஃபேர் செய்யக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் தி ஸ்டேட் இருக்கு, அது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு இவர்கள் முற்றாக இந்த குரோனி கேபிட்டலிசமும் ஒரு கார்பரேட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டாகவும் முற்றாக உருமாறிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை.
விவசாயிகளின் போராட்டம் அரசியல் காரணங்களுக்காகத்தான் தூண்டிவிடப்பட்டுள்ளது என்று கூறும் நாராயணன், போராட்டம் எவ்வளவு பெரிதாக வெடித்தாலும் சட்ட மாற்றத்தை அரசு மீளப்பெறாது என்பதை அறுதியிட்டு கூறுகிறார்.
மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களை தங்களுடைய சுயலாபத்துக்காக மாற்றத் துடிப்பவர்களை உறுதியாக நாம் மக்களிடையே வெளிப்படுத்துவோம். இதுல சட்டத்தை மாற்றுவது என்ற பேச்சுக்கே கிடையாது.
ஆனால் இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்புகிறார் முத்துக்கிருஷ்ணன்.
வெற்றி தோல்வி என்று நான் ஒன்றை இதில் பார்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை இந்திய விவசாயிகள் கடந்த 70 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அணி திரட்டலாக நான் இதை பார்க்கிறேன். நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஹரியானாவில் இருக்கக்கூடிய இவர்களோடு இந்தியா முழுவதிலிருந்தும் மக்கள் கை கோர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். நான் இன்றைக்கும் பார்க்கிறேன் தமிழகத்தில், மதுரையில், சென்னையில், கோவையில், நெல்லையில் தினசரி தமிழ்நாட்டில் ஒரு 50 போராட்டங்களாவது அவர்களுக்கு ஆதரவாக நடக்க தொடங்கி இருக்கிறது. நிச்சயம் விவசாயிகளினுடைய இந்த போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் ஒரு ஆதரவு திரண்டிருக்கிறது. ஊடகங்களால் இதை ஒரு காலகட்டம் வரைதான் மறைக்க முடியும், ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் மறைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம் கூடங்குளம் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதை போல இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உலகம் முழுவதிலுமே சீக்கியர்கள் இன்று லண்டன்லையும் நியூயார்க்லையும் பல ஊர்களை நான் பார்க்கிறேன் போராட்டங்களில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப நிச்சயமாக ஒன்று, இந்திய அரசினுடைய இந்த போக்கை உலகளாவிய அளவில் நாம் அமலப்படுத்த வேண்டும், இந்தியாவுக்குள்ளேயும் அமலப்படுத்த வேண்டும். நாம் இதை விட்டுக் கொடுக்க முடியாது என்றுதான் நான் சொல்கிறேன். இது விவசாயிகளுடைய போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவில் 3 வேளை உணவை உண்ணுகிற அனைவருக்காகவும் இணைந்துதான் இந்த விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இது என்னுடைய போராட்டம், விவசாயிகள் அவர்களுக்காக போராடவில்லை, எனக்காகவும் சேர்த்துதான் போராடுகிறார்கள். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உணவு எந்த ஜீவராசிக்கெல்லாம் வேணுமோ அதற்காகவும் இணைந்துதான் அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு வரலாற்று நிகழ்வு, இந்த வரலாற்று நிகழ்வில் நாம் நியாயத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன்.
இது எங்கே முடியும் என்பதை வரும் நாட்களில் நாம் அறிந்து கொள்ளலாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.